வாழ்விலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்து நன்றி கூறி செபிக்கிற ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவருடைய அந்த அளவு கடந்த இரக்கத்தை நாம் நினைவு கூர்ந்து செபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே ஒரு விசை நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நம் குடும்பத்தை மூடும்படியாக கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற யாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற மனிதர்களை அவர் தன்னுடைய அன்பால் இணைத்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவமே, எங்களுக்காக பரத்திலிருந்து இதோ இந்த பூமிக்கு இறங்கி வந்து பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமைக்கு முன்பாக நாங்கள் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் இன்னும் நாங்கள் யாருக்காக செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறப்பாக கொள்ளை நோயினுடைய வேதனையினாலே துன்புற்று தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பலி எங்களுக்குரிய அபிஷேகத்தின் ஒரு நிறைவான பலியாக அமைய வேண்டுமாய் செபிக்கிறோம். பாவங்கள் குற்றங்கள் குறைகளையெல்லாம் நினைத்து மனமருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் உம்மை விட்டு எம்மை விலக்கி வைத்திருக்கிற உம்முடைய அன்பிலிருந்து எங்களை விலக்குகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த பலியினுடைய அபிஷேகத்தை நிறைவாக நாம் பெற தடையாக இருக்கிற எங்கள் பாவங்களெல்லாம் இப்பொழுது இறக்கத்தினாலே மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது மன்றாடி செபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணமான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும் உம் திருமகன் சிந்திய இரத்தத்தினால் நீர் மீட்டுக் கொண்ட உமது பிள்ளைகள் உம்மாள் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் சேவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 26-33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிளாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. சரணாலயம் அமைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே,
என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனாம். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலி வழியாக, இந்த இறை சிந்தனை வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய பேர் எங்களுக்காக வாழ்த்து சொல்கிறீங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் மிக பெரிது. பைபிள் சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் ஆரம்பிக்குது. சீடரை நோக்கி கூறுறாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாத, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் ஓட்டத்தை நம்ம ரெண்டு பகுதியாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று ஆன்மீக ஓட்டம், ஒன்று இந்த உலகை சார்ந்த ஓட்டம். கடவுள், நான் மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக் கொண்டிருப்பது, கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு சில அதிசயங்களை செய்கிறார், சில உதவிகளை செய்கிறார். இந்த உடலுக்கான நோய்களை குணமாக்குறாரு. கடவுள் இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தில் அவர் நிறைய உதவி செய்கிறார். காரணம் எதற்காக அப்படின்னா, இந்த ஆன்மீக ஓட்டத்தை நம்ம அறிஞ்சு அதற்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான். அதனால் கடவுளுடைய இந்த காரியம் நம்மளை இந்த இதில் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் இந்த ஆத்மாவினுடைய காரியத்தில் நம்ம நிறைவடைய வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் நிறைய உதவி செய்கிறார். நம்ம என்ன செய்திடக்கூடாது, இந்த ஓட்டத்தில் கடவுள் கொடுக்குறதுலையா நினச்சி பார்த்துக்கிட்டு 1, 2, 3 இப்படியே நம்ம எண்ணிக்கிட்டே போகக்கூடாது. உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது. ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கிறேன் நான். ஒரு மனுஷனுக்கு அப்படியே நிமிந்து நடப்பானாம், அப்படியே நெஞ்சை நிமித்து நடந்து வானத்தெல்லாம் அப்படியே அளந்து வானத்தினுடைய மகிழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டே போயிட்டே இருந்தானா, அவனை பார்த்து எல்லாரும் பெருமை அடைஞ்சாங்களாம். பாருங்கள், நெஞ்சை நிமித்து இவர் எப்படி கம்பீரமாக நடக்கிறார் அப்படின்னு. ஒரு நாள் கீழே ஒரு 500 பணம் கடந்துச்சான். அந்த 500 எடுத்துட்டார். அடுத்தது அவருக்கு திருப்பி ஏதாவது எங்கேயாவது பணம் இப்படி கிடக்குமே அப்படின்னு சொல்லி குனிய ஆரம்பிச்சிட்டார். இப்போ கீழேயே பார்த்துட்டே போனாராம். இப்படியே நாட்கள் நகர நகர அப்பப்போ அவருக்கு பணம் அங்கங்கேயும் கிடச்சிச்சு, கொஞ்சம் காசு அது இதுன்னு கிடச்சிச்சு. கீழே கிடக்கிறது கண்டிப்பாக பார்ப்போம்ல. வருடங்கள் கடந்தது, இப்படி நிமிந்து போன மனுஷன் இப்படியே குனிஞ்சிட்டார், கூண் விழுந்து போச்சு. இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான், கடவுள் சில நன்மைகளை தராருன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குனிஞ்சி உலகத்தை பார்த்துட்டே நம்ம காணாமல் போயிடக்கூடாது. நானும் பல நேரத்தில் அந்த கடவுளுடைய அந்த இரக்கத்தை அனுபவிச்சிருக்கேன். ப்ராவிடன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, ப்ராவிடன்ஸ். ப்ராவிடன்ஸ்னால் எதிர்பார்க்காத நேரத்தில் கடவுள் அருள்வார். அந்த வார்த்தையினுடைய அடையாளம் தான், கொடுப்பாருங்கிறத விட அருள்வார். அந்த கடவுள் எப்படி கொடுப்பார் தெரியாது. சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி கூட சிங்கப்பூர்லேருந்து பிரதர் ஒருத்தர் பேசினாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பேசையை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க வீட்டில் குட்டி பிள்ளை ஒருத்தர் இருக்கிறார், அவர் கீபோர்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாராம்மா, வச்சுக்கிட்டு எல்லாம் அவர் வேலையை விட்டு வந்த உடனே, எப்பா மாசு எப்போ ரெடி ஆகுமா, மாசு வச்சுறீங்களா அப்படிங்கிறா. ரொம்ப ஆசையாக இருக்குது இப்படி கேட்குறதுக்கு. சிறு குழந்தைகளுக்கு இந்த ஞானம் வெளிப்படுத்தப்படுது. காலையில் இன்னொரு சகோதரர் நம்ம திருச்சியிலேருந்து பேசினாங்க, அங்கே வீட்டில் நிறையா குட்டீஸ் இருக்கிறாங்க. அந்த குட்டீஸ் கேட்டுச்சு அவர், ஒரு குட்டி, ஏப்பா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானப்பா பூசிக்கு கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ என்னமா டெய்லி பூசை வைக்கிறீங்க எங்கள் வீட்லையே அப்படின்னு.
குழந்தைங்கள்லாம் அப்படியே சில சந்தேகங்கள், என்ன நடக்குது, ஏன் இப்படி செய்கிறாங்க டெய்லி. ஒரு சில பேருக்கு என் மூஞ்ச பார்த்துட்டு கோவம் வந்தாலும் வரும், ஒவ்வொருத்தன் சாயந்தரமானா வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ பாருங்கள், நிறைய குடும்பங்கள் மாலை வேளையில் ஜெபிக்கிற குடும்பமாக, இப்படி திருப்பலி காண்கிற குடும்பமாக மாறி இருப்பது பெரிய அதிசயம், பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்குள்ளே அழைத்து வரப்பட்டிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஒரு சில பேரெல்லாம் வந்து அவங்க பார்ட்னர், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பார்க்கவே மாட்டேன்றாங்க, அது பார்க்க மாட்டாங்க, பார்த்தா தானே அவங்களுக்கு ஒரு இது வரும் அப்படின்லாம் கவலைப்பட்டு எங்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, எங்கள் பார்ட்னர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த மாஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெருமை அடைகிறாங்க. இதை கடவுள் செய்கிறார் இந்த விஷயங்களை. அதே மாதிரி தான் பாருங்கள், நானும் அந்த சகோதரருடைய வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்தேன், அவங்க திருச்சியில் தான் அவங்களுடைய சொந்த ஊர் வந்திருந்தாங்க. அப்போ நான் திடீர்னு போயிருந்தப்போ அவங்க எனக்கு நல்ல விருந்து காலையில் ஒரு நல்ல விருந்து கொடுத்தாங்க. நான் கூட நினச்சேன், சரி நம்ம வரணும்னு முன்னாடி இப்படி தெரிஞ்சு நிறைய செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு, பொங்கல் வடை அப்படி இப்படிலாம் வச்சாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க நாங்கள் போகிறதுக்கு வர்றது தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களாம், காலையில் சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு திடீர்னு நான் போய் நிற்கும், அவங்க கையும் உடலில் என்ன ஃபார் இப்படி வந்துட்டார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஏதோ சில ஏதோ ஃபங்க்ஷனாக அவங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சூடாக. உடனே ஃபாதரை உட்கார வச்சு அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு சர்வ் பண்ணி அதை சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபாதர் வந்து இப்படி திடீர்னு வந்து நிற்கிறத பற்றி நான் நேற்று எதுனா பேசியிருந்தேன். அது மாதிரி நிறைய கடவுள் பாருங்கள் நமக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபாதர் வந்துட்டார், ஐயோ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, தான் ப்ராவிடன்ஸ். அவங்களையும் காப்பாத்துறாரு, எங்களையும் காப்பாற்றுறார். நம்ம வைத்தியம் அவர் காப்பாற்றணும்ல. ஒரு முறை நான் நாகர்கோவில் போயிட்டு வந்திருந்தேன் பாருங்களேன், அப்போது லேட் ஆகிடுச்சு, நாகர்கோவிலில் தாண்டி ஒரு ஊரில் ப்ரேயர். அப்போ அவங்க என்னை காரில் கொண்டு வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் விடுறாங்க. அப்போ நான் சொல்லிகிட்டே வந்தேன், போகிறேன், ஒரு புஷ்பேக் வண்டி இருந்தால் போதும், நமக்கு ஒன்றும் பெரிய லக்ஸுரி வண்டி தேவையில்லை, இன்னும் சாஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம், ஏன்னா 5 to 6 hours ட்ராவல் பண்ணணும், அந்த கட்ட வண்டி மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கால்லாம் வைக்க முடியாது அப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர், 11 o'clock மேலே 11:20 ஆகிடுச்சு, 11 o'clock அந்த SETC எல்லாம் ஓவர் ஆகிருக்கும், அதனால் கிடைக்காது ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம மேலே ஒரு கருணை இல்லாமலாம் இருப்பார், இவ்வளோ நேரம் நான் நின்றுருக்கேன், டயர்டாக இருக்குது பாடி, அவருக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு, செய்வார், ஏதாவது செய்வார் அப்படி சொல்லிட்டு அவங்களும் எனக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிற அவங்களும் வராங்க. நாங்கள் எப்படியாவது பஸ்ஸு பார்த்து ஏற்றி விட்டு வரோம். வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், திருச்சின்னு போட்டு ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு, டிரைவர் கண்டக்டர் திருச்சி திருச்சி திருச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தார். நான் போய் ஏறப்ப போது சொன்னேன், பார்த்தீங்களா ஆண்டவர் நமக்காக ஒரு வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்காரு பாருங்க அப்படின்னு. அந்த கண்டக்டர் சொன்னார், சார் டிக்கெட் ஆகலை சார், போங்க சார் உள்ள அப்படின்னாரு. 10 tickets என்னமோ, 10 or 5 tickets காலியாக இருந்துச்சுங்க. ஏறி நான் உட்காந்தேன் பாருங்கள், 10 minutes கூட ஆகலை, வண்டி ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். இதுதான் அதிசயம். அவருக்கு பார்க்குற பார்வை இருக்காது, அவருக்கு பாவம், அவர் தொழில் செய்கிறவர், அவருக்கு இந்த பார்வை இருக்காது, நான் ஆண்டவருக்காக வேலை செய்கிறவன். கடவுள் பாருங்கள், இப்படி நீங்கள் அவரை நம்பி போகிற பிள்ளைகள் நிறைய அனுபவம் வச்சுருப்பீங்க, நிறைய அனுபவம் உங்கள்கிட்டையும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், பேர பிள்ளைகளுக்கு சொல்லணும். சும்மா எப்போ பார்த்தாலும் சீரியல் கதையே பார்த்துக்கிட்டு பே பே பேன்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர், ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க, பிள்ளை ராத்திரியெல்லாம் விருக்கு விருக்குன்னு எழுந்திரிச்சு கத்துறான் பாதர், ஆமாம் பாதர் அப்படின்னு. அவன் அந்த குட்டி பயில பார்த்தா பரிதாபமாக, சின்னோண்டு பிள்ளாது, அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் மந்திரிச்சு விடு சாமி அப்படின்னு. நான் அப்படியே கேட்குற மாதிரி கேட்டேன், ஏமா அவன் வீடு எப்படிமா இருக்கும், கிழக்க பார்த்துருக்கா மேற்க பார்த்துருக்கான்னு அப்படியே சும்மா விசாரிக்கிற மாதிரி விசாரித்தேன். அந்த வீடு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஹாலு தான் வீடு, அவ்வளோதான். அப்புறம் அடுப்பாங்கிற ஒரு சின்ன தின்ன படுக்கிறது, கிழக்க பார்த்து கிழக்க தலை வச்சு மேற்க பார்த்து படுப்பாங்க, டிவி மேற்க இருக்குது. நான் அந்த மாட்டை கேட்டேன், நாகினி பாப்பியாம்மா, பார்ப்பேன் பாதர் பார்ப்பேன், நந்தினிம்மா பார்ப்பேன் பார்ப்பேன், மோகினி அதையும் பார்ப்பேன், எல்லா கன்றாவியும் நீ பார்ப்ப. படுத்துக்கிட்டு பார்க்கும்போது புள்ள என்னத்தை பார்க்கும், நீ பார்க்குறத தான் அதுவும் பார்க்கும். அதில் பாருங்கள், திடீர்னு ஒரு லேடி பேசிக்கிட்டே இருக்கும், டுஷ்ஷுன்னு பாம்பாக வந்துடுச்சு. பார்க்கும்போது நமக்கே திக்குங்குது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், ராத்திரி இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கும்போது ராத்திரி என்ன ஏஞ்சல் வந்தால் ஹலே லூயான்னு பாடுமா, என்ன பேய் வந்து தான், பிசாசு வந்து தான் பராருன்னு நிற்கும். இதை பார்க்குற பிள்ளைங்க அப்புறம் எப்படி கத்தும், வெறா வெறான்னு தான் கத்தும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம அறிவுக்கு உணவு கொடுக்குறோங்க, அதான் சொல்கிறேன். நான் குழந்தைகள்கிட்ட கேட்பேன், கை உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு தட்டில் சோறு ஒரு தட்டில் சாணி, எதைப்பா சாப்பிடுவேன் அப்படின்னா, பிள்ளைங்க சோறு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாணி நமக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி இது சாப்பிடக்கூடாது. அறிவுக்கு ஒரு உணவு எப்போதுமே போயிட்டே இருக்குதுங்க, ஆத்மாவுக்கு ஒரு உணவு போயிட்டே இருக்குது. இதை நீ சாப்பாடு மாதிரி நல்ல உணவை தான் சாப்பிட்றியா, இல்லை சாணியை தின்னுட்டு இருக்கிறியா, இதையும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்க. உணவு, உடலுக்கான உணவு மட்டும் பார்த்து பார்த்து பிரியாணி சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம் இதை ஓகே, யூ ஆர் வெரி சூசி. ஓகே, வெரி குட். ஆத்மாவுக்கு போகிற உணவு மட்டும் எப்படி நீ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்ப? யோசிக்கணும் நம்ம. அதனால தான் சொல்லுவாங்க, கண்ட கண்ட புஸ்தத்தை கூட வாசிக்கக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா எல்லா புக்ஸுமே ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம எண்ணங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. வி ஷுட் பி சூசி. நம்ம எந்த புஸ்தத்தை வாசிக்கிறோம், எந்த அறிவு நமக்குள்ளே போகணும், நம்ம கிளவராக இருக்கணும் அந்த செலக்ட் பண்ணுறதுல. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்ளு. தந்தை வாழும் இடத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று நான் சொல்லியிருப்பேனா? யாருங்க இப்படி சொல்ல முடியும்? எந்த தெய்வத்தினுடைய வழிகாட்டியாவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மத பிரசங்கியார் வந்து, இயேசு தெய்வம் இல்லை, இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா நான் தான் கடவுள்னு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். எல்லாரும் அப்படியே அதை ஏற்றுக்கிறாங்க, ஏஸ் ஏஸ் ஏஸ்னு. அவர் விவிலியத்திலேருந்து கோட் பண்ணுறார், அவருக்கு சாதகமானதாக கோட் பண்ணிக்கிறார். இதெல்லாம் கோட் பண்ணணும். எந்த எந்த இறை அடியார் சொல்லியிருக்கிறாரு, ஐஆம் த வே. யார் சொல்ல முடியும்? எந்த மனுஷன் சொல்ல முடியும், நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உயிர், எவன் சொல்ல முடியும்? இயேசு சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே, இங்கே தான் இயேசு ஆண்டவர் என்ற அந்த அறிக்கையை நம்ம அறிக்கையாக நம்புகிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்று நம்ம அறிக்கை செய்கிற அடையாளங்கள் பல தளத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பாருங்கள், இயேசு இந்த யோவான் 14:6 வரக்கூடிய அந்த இறைவசனம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. ஒரே ஒன்று மட்டும் சொல்லலைங்க, வழி, ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், நான் தான் உண்மை, நான் தான் உனக்கு ஜீவன், வாழ்வு. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த மூணும் அடங்கி இருக்கிற இயேசுவிடத்தில் உன்னை முழுசாக கொடுத்துட்டீன்னா போதும். நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு அனெக்ஸ் தாங்க. எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு ஒரு கட்டமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே லீடிங் டு ஜீசஸ், எல்லாமே நம்மளை இயேசுவிடத்தில் தான் நம்மளை அழைச்சிட்டு போகுது. அதனால் நம்ம குழம்பிக்கொள்ள தேவையில்லை. எது நமக்கு தேவையோ அதை எடுத்து நம்ம இயேசுவிட தான் போகணும், வேற எங்கேயா போயிடக்கூடாது. வேற எங்கேயாவது போயிட்டோம்னா, இப்போ ஆல்பர்ட்டு சார் பேசுகிறேன்னா, இன்றைக்கி ஆல்பர்ட்டுக்கிட்ட வந்துடக்கூடாது. நீங்கள் வேற எங்கேயாவது பிரசங்கியார் பேசுகிறாங்க அப்படின்னா, மனுஷன்ட்ட போயிடக்கூடாது, அவர் தான் அப்படின்னு இல்லை. இயேசுவிடத்தில் அவர் கூட்டிக் கொண்டு போகிறவராக இருக்கணும்னு. இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு போகாதவர் தன்னை மையப்படுத்தினார் அப்படின்னா, அவர் தன்னை கடவுளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அப்போது நம்ம இயேசுவை விட்டுட்டு வேற எங்கேயோ போகக்கூடிய அபாயங்கள் இந்த நாட்களில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஜாக்கிரதையாயிரு, உன் கண்களை திறந்து வை, எல்லாம் சரி என்று நினைத்து எங்கேயாவது நீ ஓடிடாத. இப்போ இந்த இடத்துல நம்ம சில பெயர்கள் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சில பேருடைய பெயர்களை, சில போதகர்களுடைய பெயர்களையோ, சில குருக்களுடைய பெயர்களையோ, சில அடையாளம் காட்டுகிற ஆண்டவரை விட்டு வெளியே நிற்கிறவருடைய அந்த அடையாளங்களையோ நம்ம பேச முடியல. ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றல் நீங்கள் என்ன செய்யணும், கண்ணை திறந்து பார்க்கணும். யார் இந்த லாஜிக் படி இருக்கிறா? அப்போ நான் இயேசுவிடத்தை, இயேசுவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறேனா, அல்லது நான் மனிதன் பின்னாடி நிற்கிறேனா? இதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்போ நமக்கு எல்லாம் செய்கிறவர் ஒருவர் உண்டு, நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர் ஒரு உண்டு, அவரை நோக்கி நான் ஓடக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த நாட்களில் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பாருங்கள், இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம், ரோமையர் 11:36 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக, ஆமென். அப்போ அவர் தான் எல்லாமே, அவரிடமிருந்து தான் எல்லாம் வந்தது, அவராலேயே உண்டாயுது, அவருக்காகவே எல்லாம் இருக்கிறது. அப்போ நீ நானும் யாருக்காக இருக்கிறோம் யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய நான், அவர் தான் வழி, அவர் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்போ நம்மளுடைய எல்லா செயல்களும் அவருடைய வழியில் தான் போயாகணும். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய வாழ்வாக மாறி இருக்கணும். இப்போ பாருங்கள், மத்தேயு 7:14 சொல்லுது, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இப்போ உதாரணத்துக்கு நாம் சொல்கிறோம், இதை நீங்கள் இப்படி செய்கிறது தப்பு, ஒரு உதாரணமாக நல்ல நாள் பார்க்குறது தப்பு அப்படி சொல்கிறோம். எதுக்கு இப்படி சொல்கிறோம்? இது கடவுளுடைய வழி அல்லங்க. கடவுளுடைய வழியை நம்புகிறவன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்பணும், நம்புனா அவன் உயர்வடைவான். இல்லை இல்லை, நல்ல நேரம் நான் பார்ப்பேன் அப்படின்னா, இவன் வழியை நீ டிவியேட் பண்ணிட்ட, இது இயேசுவின் வழி அல்ல. கையில் கயிறு கட்டுறோம், யார் கட்டி விட்டா, அவர் கட்டினார், இவர் கட்டினார், நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், எவன் கட்டினாலும் தப்பு தான் அது. அது குருவானவர் கட்டி விட்டாலும் தப்பு தான், சிஸ்டர் கட்டி விட்டாலும் தப்பு தான், யார் கட்டினாலும் தப்பு தான். அப்படி உண்மையாக ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அதுபடி செய்கிறது இல்லைங்க. நீ தவறான ஒரு மனிதரிடத்துல போய் நின்றுட்டு அவர் கட்டி விட்டார், அவர் அருள் இந்த முறையை சொல்லி கட்டினார், இவர் பரலோத்து மந்திர சொல்லி கட்டினார்னா, நீ ஆண்டவருடைய இந்த வார்த்தையை விட்டு விலகி நிற்கிற. நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர்னு சொன்னாரே, அதை விட்டு விலகி நிற்கிற. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், வார்த்தையால் உன்னை கட்டிக்கொள்ளணும். இந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம இல்லை அப்படின்னா நீ தீமையினுடைய அதிகாரத்துக்குள்ளே நீ போயிடுவேன்னு அர்த்தம். இதுதான், அப்போ எல்லாமே உனக்குள்ளே இருக்கும், பயம் இருக்கும். சில பேர் வருவாங்க, ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா உங்களுக்கு பிரச்சனை, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் எந்திரிச்சு நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அவன் உடம்புல என்னமோ கட்டியிருக்கிறான் பாரு அப்படிங்கிறாரு. அப்படி கேளு அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், ஐயா உடம்புல ஏதாவது கட்டியிருக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்கிறார். அப்புறம் ஆண்டவர் காட்டுற வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்புறம் காலை தூக்கி காட்டுங்க அப்படின்னா காலில் கட்டியிருக்கிறார். இது என்னன்னா வீட்டுக்காரமாக கட்டி விட்டுச்சு, தேவ பிள்ளைகளை மாட்டிக்கிட்டார். இப்படி கடவுள் என்ன செய்வார், எல்லாத்துக்கும் இப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இப்படி ஒருத்தட்டியாக சொல்லிக்கிட்டே இருப்பாரா? இல்லைங்க, இதுதான் செய்தி. இன்னைக்கு கேட்குற செய்தியை நீங்கள் கேட்டுட்டு உனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கட்டுகளை நீ எடுக்கணுங்க. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், இப்போ எங்கள் அருங்குடையில் இருக்குது, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க உறுதியாக நிற்பாங்க. ஆனால் அவங்க விடுதலை அடைய முடியாத ஒரு பாத்திரமாக நிற்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்குது. இதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, இது ஒரு அடையாளம். நீ உள்ளத்தில் டிவியேட் ஆகி நிற்கிற, நீ ஆண்டவருடைய அந்த செம்மையான வழியில் இல்லைங்கிறத இதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஏதாவது போடு. ஒரு மகள் வந்தா, அவ ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டே வந்தா, இந்த கயிறு நான் எடுத்துட்டேன்னா எனக்கு எல்லாம் எனக்கு வாழ்வே போச்சு, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், இல்லைம்மா அப்படி இருக்கக்கூடாது, நீ தூக்கி போடு, போய் தூக்கி போட்டுட்டு வா, ஆண்டவரை நம்பு. தூக்கி போட்டுட்டு வந்து ஜெபித்தோம், ஓரளவுக்கு சரியாச்சு, முழுசாக சரியாகலை. அப்புறம் விட்டுட்டு நான் எங்களோட ஊருக்கு வந்தாச்சு. வந்த பிற்பாடு அந்த மகள் என்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாள், இப்போ எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, இப்போ எனக்கு தலை வெடிக்குது, ஐயோ நான் சாவ போகிறேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணலாம், ரெண்டு நாள் ஃபோன் பண்ணால் எனக்கு ஐயோ ஓடி ஓடி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, ஐயோ அந்த மகளை காப்பாற்றுங்க ஆண்டவர். ஒரு தடவை ஜெபம் பண்ணி தொட்டாச்சு அந்த மகளை. இப்போது அந்த மகளுடைய தொடர்ச்சியான தொல்லைகளை என்னால் தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவரே அந்த போல அந்த பிள்ளையை தாங்கிறதுக்காக நான் இருக்கிறேன், இல்லை அது தாங்கிறது நீங்கள் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னதை அவள் கேட்டா, தூக்கி போட்டுட்டா, இனிமேல் நீங்கள் காப்பாற்றுங்க அவளை, இல்லைன்னா நீங்கள் அவளை சாகடிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, அது உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையோட நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். சில வருடங்களுக்கு பிறகு அந்த மகளை நான் பார்த்தேன். அந்த இடத்துக்கு நாங்கள் ஜெபத்துக்கு போகிற போது அந்த மகளை பார்க்குறோம். அந்த மகள் உருவமே மாறி போய், ஒரு மாதிரி இருந்த ஒரு தேகமெல்லாம் ஒல்லியாக போய் அப்படியே சாகிற மாதிரி இருந்த அந்த அடையாளமெல்லாம் மாறி போய் மிக அற்புதமாக நல்ல முகமெல்லாம் பொலிவோட. அவள் வந்து என்ன, எனக்கு அடையாளமே தெரியல, யாருப்பா அப்படின்னு கேட்டால் அப்புறம் சொல்லுது, அந்த நான் வந்து உங்களுக்கு ஜெபிச்சேன் ஃபாதர். பாருங்கள், அப்போது கடவுளுடைய கரத்தை நம்ம இறுக பிடிக்கணுங்க, மற்றதை பிடிக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய வழியை உண்மையை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவர்கிட்ட வாழ்வு இருக்குன்னு நம்புகிற பிள்ளைகள். இல்லைன்னா வேறு எதையாவது பிடிச்சிக்கிட்டு மெழுகுதிரி எனக்கு வாழ்வு கொடுக்கும் அப்படின்னு பிடிச்சிட்டு இருந்தீங்க, இல்லைங்க, வேறு எதுவுமே நம்ம பிடிக்க முடியாது ஆண்டவரை தவிர. தயவு செய்து சில பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய அந்த கிருபைகளை அறிந்தும் அறியாதவரை போல வாழ்வது. சில பேர் பைபிளை அப்படி பிடிச்சிப்பாங்க. என்னடா பைபிளே சொல்கிறாரு ஃபாதர் நினைக்கிறீங்களா? பைபிளை ஒரு ஒரு சாபத்தை சொல்லக்கூடிய அடையாளமாக வச்சுக்கிறாங்க. பைபிள் எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு வரி படித்தோடனையும் ஆண்டவர் சில காரியங்கள் அவங்க அறிவுக்கு வெளிப்படும் பாருங்கள். உடனே இதை எடுத்துட்டு நிறைய பேருக்கு குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உன் வீட்டில் வந்து ஆண்டவர் அப்படி செய், தயவு செய்து நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் எதுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறாரு? முதல்ல நம்முடைய மீட்பு உறுதி செய்யப்படணும், நம்முடைய மீட்பு உறுதி செய்யப்படணும், நம் குடும்பத்தினுடைய மீட்பு உறுதி செய்யப்படணும். இதை செய்யப்படாமல் ஊரில் போய் பிரசங்கம் வச்சானா வீட்டில் இடி உளுந்துருங்க. நிறைய பேருடைய குடும்பத்தில் சாபக்கேடுகள் அப்படி தான் நிற்கிது. காரணம் என்னென்னா, அவங்க வெளியில் போய் பிரசங்கம் வச்சாங்க, வீட்டுக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை செய்ய மறந்துட்டாங்க. அதான் பைபிள் சொல்லுது, முதல்ல ஒரு சபையை ஒருத்தன் வழி நடத்துகிறான்னா முதல்ல வீட்டை ஒழுங்காக வழி நடத்தணும். அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவர் என்ன பணியை நமக்கு கொடுக்குறாரு அதை அறிந்து செயல்படணும். சில பேரெல்லாம் பல வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் வெளியில் வர முடியாது அவங்களால, ஏன்னா அது கடவுளுடைய திட்டம் இல்லை. அதனால தான் சொல்லுகிறோம், கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்கார், அவர் உனக்கு வழியை காட்டுவார், நீ இந்த வழியில் தான் போகணுமா, ஆண்டவர் காட்டுவார், அந்த வழியில் நீ அறிந்து அந்த வழியை செய். தேவ பிள்ளைகள் இதை உணராதபடி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய காரியம் இதுதான் இதுதான்னு தப்பானவைகளை எடுத்துக்கொண்டு அவங்க வழியில் ஆண்டவருடைய வழின்னு நினைத்து தவறான வழியில் போய் நின்றுட்டு அவங்க அப்புறம் என்ன செய்கிறாங்க, இழந்ததை நினைத்து வேதனைப்படக்கூடாது. ஆண்டவர் மீண்டுமாய் வாய்ப்பு தரார். இந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய அந்த தொடக்க நூல் 3:24 நம்ம வாசிக்கிறோம், மனிதனை வெளியே துரத்தி விட்டார். ஏதோன் தோட்டத்தில் எதுக்கு துரத்துறாரு, துரத்திட்டு என்ன செஞ்சார், ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளை சுற்றி சுழலும் சுடரில் வாளையும் வைத்தார். அந்த ஒரு வாழ்வின் மரத்தை காப்பாத்துறார், பாதுகாக்கிறார் கடவுள். ஏன் பாதுகாக்கிறாரு? அதை கடைசியாக அவனுக்கு கொடுக்கணும். திருவழிப்பாட்டில் வெளிப்படுத்து பாருங்க, 22:14, தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர் வாழ்வு தரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு, அவர்கள் வாயில்கள் வழியாக நகருள் நுழைவார்கள். வாயில் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துங்கிற வாயில் வழியாக அவங்க நகருக்குள்ளே நுழைவாங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் உணரணும். முதல்ல நான் ஆண்டவருடைய இயேசு என்கிற அடையாளத்தின் வழியாகத்தான் உள்ளே போகிறேன்னா, இல்லை வேறு எங்கேயாவது வேறு குருவானவரை பிடிச்சிருக்கிறதோ, வேறு பாஸ்டரை பிடிச்சிருக்கிறதோ, வேறு போதகரை பிடிச்சிருக்கிறதோ, மனிதர்களை அல்லது பணத்தை பிடிச்சிருக்கிறதோ, அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறது எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய வழியை நம்ம சார்ந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அதுதான் பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:5 கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக, கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். நல்ல வார்த்தை. நீங்கள் 2 கொரிந்தியர் 10:5 அருமையாக ஒரு ஆழமான வார்த்தையை பவுலடியார் வைக்கிறார். கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் தகர்த்தெறிக்கிறோம். கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிக்கிறோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், இறை அடியார்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வழியில் போனோம், அவங்களெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் ஒரு போதகராக இருந்து நான் தான் பெருசு அப்படின்னு சொன்னேன்னா, இதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழம். அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கு, கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக. இப்போ ஒரு புனிதரை பார்க்குறோம் அப்படின்னா, அவர் கடவுளை பற்றிய அறிவை எனக்கு கொடுக்குறார். அவங்க கடவுளுடைய வழியில் நின்றவர்கள், அவங்களை நம்ம அந்த வழியில் தான் வைத்து பார்க்குறோம். அவர்களை மேன்மையாக பார்க்குறோம், அவங்கள ஒரு உயர் மதிப்புக்குரிய அடையாளமாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும், அதை விட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அந்தோணியார் யார் பெரியவரா, அன்னைமரியால் யார் பெரிய ஆளா, அவங்கள விட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் நினைத்தேன்னா, அந்த கடவுளுக்கு எதிராக. இவங்களாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளங்கள் பாருங்களேன். அப்போது அவருடைய வழியில் போனவங்க, அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து ஓரமாக உதறி தள்ளிவிட்டு, நம்ம புனிதர்களுடைய இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம எதை நோக்கி செல்லணும்? இயேசுவை நோக்கி தான் செல்லணும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் கடவுளுடைய அடையாளத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறது? அவங்கள மதிக்கிறது, அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்வது, அவங்க ஆண்டவருடைய அடையாளமாக இருந்தாங்கன்னு அவங்கள நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் அவங்கள நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, நன்றி கூறி ஜெபிப்பது, இதுதான் கடவுளுடைய விருப்பம். கடவுள் இவங்க வழியாக வந்து இன்னமும் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா, அப்போ கடவுள் அங்கீகரிக்கிறார் தான் அர்த்தம். அப்போ கடவுளே அங்கீகரிக்கிற ஒருத்தரை நான் அங்கீகரிக்க முடியாதுன்னா, அப்போ கடவுளுக்கு எதிராக நம்ம ஒரு அறிவை உயர்த்தி வச்சிருக்கிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். மனித எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அப்படி ஒரு ஆண்டவருடைய பெயரால் பணி செய்தவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே வச்சு பார்க்கக்கூடாது, அந்தோணியாரை தூக்கி தெய்வமாக வைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்படி தான், சில வீட்டு ஒரு வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு, ஆறுதல் கொடுத்துட்டு அவர் சொல்கிற, கடவுள் இருக்கார், நீங்கள் கடவுளை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, கை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க அப்படிங்கிற, அவர் கடைசியாக தூக்கி குண்டை தூக்கி தலையில் போகிறார். அந்தோணியார் தான் ஃபாதர் எனக்கு கடவுள், அந்தோணியாரை விட்டு நான் வேறு எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்னாரு. பாருங்கள், இதுதான் அறியாமை, இதுதான் அறியாமை. நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம், அதுக்காக தூக்கி நீ தலையில் வச்சு கடவுள் மாதிரி கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. தேவ பிள்ளைகளே, அவங்க பெயரால் கயிறை கட்டி இன்றைக்கி, அதுதான் நம்ம செய்யக்கூடிய பெரிய அபத்தமாக திருச்சபையில் இருக்கக்கூடிய வேதனையாக நாங்கள் பார்க்குறோம். ஆகவே தான் சொல்கிறோம், நீங்கள் மத்திய நற்செய்தியில் ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம் பாருங்கள். திருமண விருந்து ஓமையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, 22 அதிகாரத்தில் வருது, நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து ஒரு திருமண விருந்து வந்து ஒருத்தர் ஏற்பாடு செய்கிறார் மகனுக்கு, அவர் நிறைய பேரை இன்வைட் பண்ணுறாரு, அந்த கதையெல்லாம் இருக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். அவர் கடைசியில் திருமண விருந்து அன்னைக்கு ஒரு பயிலும் வரலை, அழைக்கப்பட்டவங்க யாரும் வரலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அழைப்பு கொடுக்க ஆள் அனுப்புகிறாரு. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்லி, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்தவங்கள அடித்து கொண்டுவிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இப்படி கடைசியாக அதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஓமையை நீங்கள் அடிக்கடி வாசிச்சிருப்பாங்க கோயிலில், நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, பல நேரம் நமக்கு அது புரியாது. திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அப்போ இந்த அவர் என்ன செய்கிறாரு, வெளியில் இருக்கிறவனெல்லாம் போய் கூட்டிகிட்டு வாடாங்கிறார். அப்போ வெளியில் இருக்கிறவன் போன வந்தவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து திருமண விருந்தை வந்து ஒப்பிட்டாங்க. அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர், நல்லா கவனிங்க, நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர், திருமண மண்டபம் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே நுழைந்தாய் என்று கேட்டார். இது நிறைய நேரம் நமக்கு புரியாது. என்னடா ஒருத்தனை பார்த்து திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆடை எங்கன்னு கேட்குறாரு. அவன் ஆடையில் அவன் வாயடைத்து நிற்கிறான். பதிலே கிடையாதுங்க. அவனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இப்போ இவங்க தானே போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் வந்துட்டான். அவன் நல்லோர் தீயோர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஒருத்தனை மட்டும் தூக்கி இருளில் தள்ள சொல்கிறாங்களே, இது என்ன? அவன்கிட்ட என்ன திருமண ஆடை இல்லை? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிடுறார், எல்லாருமே உள்ளே வரலாம். ஆனால் நீ உள்ளே வந்தீன்னா திருமண ஆடை என்பது ஆண்டவருடைய வழியில் இருந்து உன்னை தயாரித்து கொள்வது, ஆண்டவருக்கு உகந்த விதமான வாழ்க்கை வாழ்வது தான் அந்த திருமண ஆடை அணிவதற்கான அடையாளம். இப்போ நான் இந்த ஆடை அணிஞ்சிருக்கிறேன், இது போட்டிருந்தாலே கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு தெரியும் சாமியார் பூசை வைக்க போகிறாருன்னு அர்த்தம். இந்த ஆடை அணிந்தேன். ஒருத்தர் நல்ல ஒரு நல்ல மேக்கப்லாம் போட்டு பெரிய இதெல்லாம் போட்டுட்டாங்கன்னா ஒரு மணமகனுக்குரிய ஆடை அணிஞ்சிருக்காருன்னா ஒரு மணமகன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரோட கூட இந்த விண்ணரசுக்குள்ளே போக யார் ஓர்த்தி யார் வந்து தகுதியான நிலையில் இருப்பாங்கன்னா இந்த திருமண ஆடை அணிந்தவங்க. இந்த திருமண ஆடை அணிந்தவர்கள் யார் அப்படின்னா ஆண்டவருடைய வழியில் தன்னை எடுத்து சென்றவங்க. அவரே வழி, அவரே உண்மை, அவரே உயிர் அப்படின்னு நம்பி போனவங்க. அவங்க இதனால் இந்த இடுக்கமான வாயிலில் வழியே போகிற போது துன்பங்களை ஏற்றவங்க, துயரங்களை ஏற்றவங்க. நீங்கள் திருத்தூதர்களை திரும்பி பாருங்கள். ராயப்பர் அந்த வழியாக போனார், அந்த ஆடை அணிந்துக்கிட்டார். அது வரைக்கும் ஆடை அணியாமல் ஊரில் ஜாலியாக இருந்தார். இயேசு என்கிற அந்த கொடுத்த அந்த திருமண ஆடை அணிந்த பிற்பாடு இயேசுக்காக ஓடினார். எவ்வளோ தூரம் ஓடினார் இந்த ராயப்பர் பார்த்து பேதுரு அப்படின்னீங்கன்னா, அவரை சிலுவையில் அப்படி அறைய போகும்போது இயேசுவை போல் அறையாதீங்க, மாஸ்டரை போல் அறையாதீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தலைகளை அறைய வச்சார். அது அதை விட ரொம்ப கடினமான சாவு இல்லையா? பவுலடியார் ஊரெல்லாம் ஓடினாருங்க, இயேசு இயேசு இயேசுன்ட்டு போனார். அந்த பவுலடியார் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? சட்டத்தை கடைபிடிச்சாருங்க. சட்டம் அவர் கையில் இருந்தது தோராங்கிற சட்டம். அவர் ஒன்றும் ஒழுங்கினமான மனுஷன் கிடையாது, சட்டத்தின்படி வாழ்ந்த மனுஷன். அழக சட்டம் என்ன சொல்வது அது அப்படியே செய்தார். ஆனால் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு சட்டத்தை கடந்த மனுஷனாக அவர் மாறினார். அங்கே தான் அவர் திருமண ஆடை அணிந்தார். இயேசு சொல்கிற இந்த ஓமையில் சொல்கிற திருமண ஆடை அப்போ தான் அணிகிறார் அவர். அது வரைக்கும் அவர் சட்டத்தை நோக்கி ஓடினார். அதனால தான் அவர் அவருடைய கடிதத்தில் நீங்கள் பார்க்கலாம், சட்டம் உன்னைய கொண்டு போய் எங்கேயாவது இருட்டில் தள்ளிடும், சட்டம் ஆரம்பம், சட்டம் ஆரம்பிக்கணும், சட்டம் நல்லது தான், கட்டளைகள் நல்லது, அது ஆரம்பத்தில் உனக்கு தேவை. அதற்கு பிறகு அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டே ஓடக்கூடாது, அன்பால் நீ ஓட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் சட்டம் தலையில் அடிச்சுக்கிட்டு போவாங்க கோயிலுக்கு, ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போய் தொலையணுமே அப்படின்னு போய் நிற்கிறது. அவங்க நிற்கும் போதே சொல்லிடலாம், இவங்க விரும்பி நிற்கிறாங்களா விரும்பாமல் நிற்கிறாங்களா. கோயிலில் வந்து உட்காந்துருக்கிறவங்கள பார்க்கும் போதே சொல்லிடலாம், எந்திரிச்சு நிற்பாங்க. இங்கே எல்லாருமே நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம், உன்னதங்காலிலே இறைவனுக்குன்னு அவங்க அப்படியே நிற்பாங்க. லைட்டெல்லாம் எரியுதா, ஃபேனெல்லாம் போடுதா, சாமியார் நல்லா தான் இருக்கிறாரா அப்படின்னு இந்த கோயிலெல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் யார்? கடமை கிறிஸ்தவர்கள். கோயிலுக்கு வெளியே நிற்பாங்க. ஆண்டவருக்கு அவசங்கை கொடுக்குற காரியங்கள் இதெல்லாம். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை மூன்றாம் தரமாக வைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, மாலை திருப்பலிக்கு போவாங்க. அது கூட ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. காலையில் வேலை இருக்குது, ரொம்ப முக்கியமான வேலை, அவாய்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு தான் பங்கு இல்லை மாலை திருப்பலி. வயதானவர்கள் எந்திரிக்க முடியாது காலையில், அப்படி ஒரு ஷிஃப்டிங்கில் இருக்கிறவங்க மாலை திருப்பலி ஓகே. காலையில் உன்னால் எந்திரிச்சு போக முடியும், நல்லா தூங்கிவிட்டு நல்லா நம்ம ஆண்டவருக்கு கொடு நேரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீ முழு நேரம் தூங்கு, நோ ப்ராப்ளம். பட் ஆண்டவருக்கு காலையில் டைம் கொடுக்காம நீ சாயந்தரம் போய் கொடுத்தீன்னா யூ ஆர் லெத்தார்ஜிக் இன் காட்ஸ் பிஸ்னஸ். கடவுளும் அப்படி தான் இருக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, கடவுள் சொல்லிட்டார், நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உனக்கு உயிர், என் பின்னாடி வா, நான் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துருவேன். இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற புனிதர்கள் உறவுகள் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறோம். நம்மளுடைய குடும்பத்தில் நமக்காக வாழ்ந்து மறித்தவங்க எப்படி போனாங்க? ஒருவேளை அவங்க சரியாக போயிருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போங்க, அவங்க போகலைன்னா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த ஜென்ம பாவம், நிறைய பேருக்கு அது புரியாது. ஜென்ம பாவம்னா என்ன? ஜென்ம பாவம் சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் தலைமுறை தாண்டி வரும்னு சொல்கிறாங்களே அது வருமா? வரும், ஆனால் வராது. என்னடா ஃபாதர் குழப்புறாரு நினைக்கிறீங்களா? நீ உங்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு போகாமல் உங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை தேடாமல் அவங்களால் விளைந்த ஒரு ஜென்ம பாவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவரை மன்றாடி உங்கள் வழிகளை என்னை மாற்றி கொண்டு நீ ஆண்டவருடைய அந்த வழிகளில் நடந்தீன்னா அந்த ஜென்ம பாவத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். நீ அவர்களைப் போலவே அவர்கள் செய்த பாவ குற்றங்களுக்குள்ளே நீயும் வாழ்ந்து கொண்டு இந்த ஜென்ம பாவம் சும்மா போய் ஏதோ மந்திரம் போட்டால் போயிடும் போகாது. கடமை கிறிஸ்தவனாக இருந்து இந்த ஜென்ம பாவம் போகுமானா போகாது. சும்மா போய் எதையாவது செஞ்சுட்டு வருவோம், கிறிஸ்தவனாக பிறந்துட்டோம், இல்லை போகவே போகாது, ஜென்ம பாவம் கண்டினியூ ஆகும், உன் பிள்ளைகளுக்கும் கண்டினியூ ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெறுமை கிறிஸ்தவர்களாக, வெற்று கிறிஸ்தவர்கள். சும்மா போய் ஜெபம் பண்ணுற ஒரு பரலோத்து மந்திரம் ஒரு ஆள் இந்த மாதிரியே பிதாவை சொன்ன காட் பிளஸ் சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே, அது உனக்கு நம்ம வயசில் வளர்ந்துருக்கிறோமே, அறிவில் வளர்ந்துருக்கிறோமே. அப்போ நம்ம எப்படி கடவுளை துதிக்கணும்? இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல, அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, துதிகன மகிமை முதல்ல கொடுக்கணும். உன் பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்களா? நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, பிள்ளைகிட்ட பேசவே தேவையில்லை, பிள்ளைகிட்ட நீ உன் பிள்ளைகிட்ட பேசவே வேண்டாம், நீ ஆண்டவர்கிட்ட பேசு. அவர் தானே உனக்கு கொடுத்தார், இது அவருடைய பிள்ளை. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிள்ளையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது அடங்காப்பிடாரியாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கையை வைத்து, என் கர்ப்பத்தில் அந்த குழந்தை உருவான அந்த நாளுக்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லு. அந்த குழந்தை பிறந்து என் கரங்களில் வந்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன், அதற்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லு. அந்த குழந்தை தவழ்ந்து இதோ என் கண்களுக்கு முன்னாடி ஓடி வந்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துறேன். ஹலலுயா ஹலலுயான்னு ஒன்று சொல்லி சொல்லி துதிக்கணும். அப்படி துதிச்சு திருப்பாடல் பாடி அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக நீங்கள் 30 நாள் ஜெபிச்சு பாருங்கள். அந்த பிள்ளையுடைய வழி ஆண்டவர் பக்கம் திரும்புதா இல்லையாங்கிறத நான் இயேசுவின் பேரால் சேலஞ்ச் பண்ணுறேன். யாராவது ஒருத்தரை ஃபோன் பண்ணி, ஃபாதர் நீ நல்லா ஜெபிச்சுக்கோ, நீ நல்லா ஜெபிச்சுக்கோ, நீ என்ன பண்ணுற, நான் போய் டிவி பார்க்குறேன். ஒரு அம்மா வந்தாங்க, மகனுக்காக ஜெபிங்க, ஃபாதருமாக வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாப்பா, என்ன செய்யுதுன்னே தெரிலப்பா. நான் சொல்கிறேன், சரிம்மா ஜெபம் பண்ணிக்கிறேம்மா சொல்லிட்டு அந்த அம்மா ரெண்டு தப்படி போகலை. நானும் சரி எப்படி திரும்புகிறேன், ஃபாதர் நல்லா முழங்கால் போட்டு ஜெபிங்க பார்த்துறே மகனுக்காக. தேவப்பிள்ளை நான் அந்த அம்மாவில் கூப்பிட்டேங்க, வாமா நான் ஜெபிக்கிறேன், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன், உருண்டு ஜெபிக்கிறேன், உன் பிள்ளை ஜெபிக்கிறான் அம்மா அப்படின்னு கேட்டேன். அதை தான் அதை செய்யவே மாட்டேங்கிறான். ஆமாம், நீ நின்னா உனக்கு குத்தி போகிறேன், போமா போய் முதல்ல உங்கள் அம்மா உன் மகன்கிட்ட சொல்லு, முழங்கால் போடுறா ஜெபிட்டான்னு சொல்லு. தேவப்பிள்ளைகளை பாருங்கள், நம்ம இருக்கிற எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிறோம், அந்த கன்சர்ன் பர்சன் ஜெபிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலை, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கல. இந்த தாயும் ஜெபிச்ச தாயாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த வெறுமைக்கு மேலே வெறுமை போயிட்டே இருக்குது. அதனால் உன் பிள்ளைகளை காப்பாற்றணுமா? ஆண்டவர் தான் வழி, அவர் தான் உன். வேறு எதையும் நம்ம படிக்கக்கூடாதுங்க. மந்திர தந்திரங்கள், வீண் பேச்சுக்கள், உலட்டல்கள், எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நீ யாரையும் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதா, யாரையும் தொட வேண்டாம். கையை உயர்த்து. பல்வேறு விதமான எண்ணங்கள், விசுவாச அலைகள்லாம் வீசிக்கிட்டே இருக்குதுங்க. பல்வேறு விதமான கொள்கைகள் வந்து இந்த உலகத்தில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நீ எந்த கொள்கையில் பிறந்த, உன்னுடைய திருச்சபைக்குள்ளே முழங்கால் போடு. நீ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் பிள்ளையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கரம் உயர்த்தி மன்றாடி பாருங்களேன். இயேசு ஆண்டவர் உன் பிள்ளையை கைப்பிடிப்பார். ஏன்னா அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று சொன்னவன். உன் ஜெபத்தை அவர் வீணாக அவர் தள்ளிவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான வேளையிலே நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையானவை. அதை சொன்னவர் வாக்கு மாறாதவர். நம்மோடு இருந்து நமக்கு செயல்பட்டு நம்மை விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலிக்குள் ஜெபிப்போம். ஆமென்.